சிவானந்த லஹரியில 41வது ஸ்லோகம் பார்ப்போம். பாபோத்பாத விமோசனாய ருச்சிரைஸ்வர்யாய மிருத்யுஞ்ஜயா ஸ்தோத்ர தியான நதிப்ரதக்ஷிண சபர்யாலோகனாகர்ணனே ஜிஹ்வா சித்த சிரோங்க்ரி ஹஸ்தநயன ஸ்ரோத்ரைரஹம் பிரார்த்திதா மாமாஜ்ஞாபய தன்னிரூபய முகு மாமேவ மாமேவச்சஹா. இந்த ஸ்லோகத்தில் என்னுடைய இந்திரியங்களெல்லாம் என்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுறது, என்னுடைய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களெல்லாம் சேர்ந்து என்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுறது, அதை நான் உங்கள்கிட்ட அந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தலையே நீ வணங்காய் அப்படின்னு தன்னுடைய அவயவங்களை பார்த்து நீ பகவானுடைய காரியத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி, அப்பர் பெருமான் பண்ண மாதிரி இங்கே மனஸ்தே பாதாப்ஜே அப்படின்னு 7வது ஸ்லோகம் சிவானந்த லஹரியில் ஆச்சாரியாலே வேண்டிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இந்திரியங்கள் எங்கிட்ட வேண்டிக்கிறது, நாக்கு பரமேஸ்வருடைய ஸ்தோத்திரத்தை பண்ணணும், என்னுடைய மனசு பரமேஸ்வருடைய தியானத்தை பண்ணணும், என்னுடைய தலை பரமேஸ்வருடைய நமஸ்காரத்தை பண்ணணும், என்னுடைய கால்கள் பகவானை பிரதட்சிணம் பண்ணணும், என்னுடைய கைகள் அவருடைய பூஜையை பண்ணணும், என்னுடைய கண்கள் அவரை தர்சனம் பண்ணணும், என்னுடைய காதுகள் அவருடைய கதைகளை ஸ்ரவணம் பண்ணணும், இந்த காரியங்களில் என்னை ஈடுபடுத்து அப்படின்னு இந்த இந்திரியங்கள், நல்ல ஒரு புஷ்பம் பூத்துன்னா அந்த பூ என்னை பகவானுடைய பாதத்தில் போடு அப்படின்னு வேண்டிக்கிற மாதிரி, இந்த இந்திரியங்கள்லாம் நன்னா இருக்கும்போதே எங்களை பகவானுடைய காரியத்தில் ஈடுபடுத்துங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறது. அப்போ இவர் சொல்கிறார், நான் நினச்சா முடியுமா? ஹே பரமேஸ்வரா, உன் அருள் இருந்தால் தானே உன்னுடைய காரியத்தில் ஈடுபட முடியும், நீ ஆஜ்ஞை பண்ணால் தானே என்னுடைய புத்தியும் மனசும் இந்த வழியில் வரும், அதனால் மாம் ஆக்ஞாபயம், நீயே இந்த ஆக்ஞையை கொடு, என் புத்தியிலிருந்துண்டு மனசு மூலமாக கைகளுக்கு உத்தரவு கொடுத்து அந்த கைகள் உன்னுடைய அர்ச்சனையை பண்ணும்படியாக நீயே ஆக்ஞாபயம் நீயே ஆக்ஞை கொடு. தன் நிரூபய, அதுக்கு தூண்டுதலாகவும் வழிகாட்டுதலாகவும் நீயே தான் இருக்கணும், அப்படி இருந்தாலுடைய இந்த காரியங்களை நான் பண்ண மாட்டேன், என்னுடைய கண்கள் ஏதோ வேண்டாத பார்க்கும், காதுகள் வேண்டாத கேட்கும், உன் காரியத்தில் ஈடுபடணும்னா உன்னுடைய அருள் வேணும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் சொன்ன மாதிரி, பகவானுடைய அருள் இருந்தால் தான் நம்முடைய திஷிஸ்கந்தமூர்த்திஹி சுதோஸ்கந்த கீர்த்திஹி முகேமே பவித்ரம் சதா தச்சரித்ரம் கரே தஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்துலீனாஹ மம அசேஷபாவாக மம அசேஷபாவாக குஹே சந்துலீனா, குகனிடத்திலேயே லயித்திருக்கட்டும் அப்படின்னு வேண்டிண்டர் சுப்பிரமணிய பஜங்கத்தில். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்முடைய மனசு எதா ஒன்று சொல்லி ஏமாத்திரும், நம்முடைய ஆசாபாசங்கள் பணத்தில் இருக்கிற பேராசை அதெல்லாம் ஏதோ ஒன்று வேண்டாமா, சம்பாதிக்காக முடியுமா, குழந்தை கூட சில்லன்னா உட்காந்து பாராயணம் பண்ணிருக்க முடியுமா, இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டு நம்முடைய புத்தியே நம்முடைய மனசே நம்மளை நல்ல வழியிலேருந்து திருப்பிடும். அதனால் ஹே பகவானே, உன்னை வழிபடும் வழிமுறைகளையும் சொல்லி புத்திக்கும் அந்த ஆக்ஞையை கொடுத்து மனசுக்கும் அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்து இந்த எல்லா அவயவங்களும் உன்னுடைய காரியத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறது, அந்த அனுகிரகத்தை பண்ண நீ, அப்படி பண்ணினேன் ஆனால் பாப்போத்பாத்த விமோசனாய, பாப்பங்கிறத ஏன் அவ்வளோ பெரிய உத்பாத்தமாக ஆபத்தாக சொல்கிறாருன்னா, பாப்பங்கிறது தான் நம்மளை பந்தப்படுத்துறது, மிருத்யூவில் கொண்டு போய் விட்டுறது. அதே புண்ணிய காரியங்கள் இந்த ஸ்லோகத்தில் லிஸ்ட் பண்ணியிருக்காளே, அந்த பூஜை பிரதட்சிணம் தர்சனம் பகவானுடைய கதைகளை கேட்கறது பேசுறது, அது பண்ணால் அந்த புண்ணியங்கள் இங்கேயும் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது, விடுதலை கொடுக்கறது, பெரிய விடுதலையான மோட்சத்தையும் கொடுக்கறது. இதுக்கு ஜடபரதருடைய உபாக்கியானம் ரொம்ப ஒரு நல்ல உதாரணம். பரத மகாராஜா அவ்வளவு போகங்களையும் அவ்வளவு எல்லா ஈஷனைகளையும் விட்டுட்டு காட்டில் வந்து ராஜரிஷியாக தபஸ் பண்ணிட்டுருக்கார், பிரம்மத்தில் மனசை நிறுத்தின்னு இருக்கார். அப்படி இருக்கிறவர் ஒரு நாளைக்கு ஒரு பெண் மான் கர்ப்பமாக இருக்கு, ஜலம் குடிச்சுட்டுருக்கு, அவர் கண்ணு முன்னாடி அங்கே ஆற்றுல ஒரு சிம்மம் கர்ஜிக்கிறது. அந்த கர்ஜனை கேட்டோன்னே அந்த பெண்மான் அந்த கர்ப்பத்தை ஈன்றுட்டு பயத்தில் தண்ணிக்குள்ளே விழுந்து ஆத்தோடு அடிச்சுன்னு போயிடுது. இந்த குட்டியை பார்த்தோன்னே இவர் தவிச்சு அந்த குட்டியை காப்பாற்றி அதுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு சுஸ்ரூஷம் பண்ணுறார். அந்த குட்டி அழகான ஒரு மானாக வளர்ந்தோடனே அது மேலே ஆசை வச்சுட்றார். எல்லா ஆசைகளுமே நம்மளுடைய புலன்கள் தான் காரணம். குழந்த மேல் நம்ம ஆசை வைக்கிறோங்கிறது நமக்கு இன்னும் புலன்கள் அடங்கலைங்கிறதோட அடையாளம் தான். அந்த மாதிரி அந்த மான் மேலே அவர் ஆசை வச்சு அதுக்கு என்ன ஆகிடுமோ அங்கே போயிடுதே இன்னும் வரலையே அப்படின்னு குழந்தைகளுக்கு நம்ம தவிக்கிற மாதிரி தவிக்க ஆரம்பிச்சிடுறார். இந்த மானையும் நினச்சிண்டு உயிர் போய்ட்டுருது. ஆனால் பண்ண புண்ணியம் காப்பாற்றுங்கிறதுக்கு அடுத்த ஜென்மத்தில் மானாக பிறக்கிறார். பழைய ஜென்ம ஞாபகம் இருக்குது, ஆஹா நம்ம கோட்டை விட்டோமேன்னு. அந்த மான் ஜென்மத்தில் ஒரு தபஸ்வியாட்டம் இருந்துட்டு அந்த ஜென்மத்தை கழிக்கிறார். அடுத்த ஜென்மத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் வந்து பிறக்கிறார். பிறக்கும்போதே ஞானியாக இருக்கார். மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி தன்னை பிரம்ம பந்துவாட்டம் தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்தாமல் அந்த சித்தத்தை மனசை எல்லாம் பகவான்கிட்டே வச்சுட்டு இவா திட்டுறதெல்லாம் பொறுத்துண்டு காலத்தள்ளின்னு இருக்கார். அந்த ஜென்மத்தையும் அவருக்கு பரதன் பேர். ஜடமாக இருக்காங்க ஜடபரதன் எல்லாரும் கூப்பிட்றா. அந்த ஜடபரதர் பெரிய ஞானி. அவர் ஒரு வாட்டி காபாலிகர்களை கொண்டு போய் கட்டி காளிக்கு பலி கொடுக்க போது காளியே அந்த சிலையிலேருந்து ஆவிர்வச்சு அந்த காபாலிகளெல்லாம் வதம் பண்ணி அந்த ஞானியை காப்பாத்துறா. இன்னொரு தடவை ரகுகுணன் ஒரு மகாராஜா கபில வாசுதேவர்கிட்ட ஞானோபதேசம் வாங்கிக்கணும்னு போயிட்டு இருக்கார். அவர் இந்த ஜடபிரதருடைய வீட்டை தாண்டி போகிறார். இப்படி ஒரு ஞானி இருக்கும்போது தன்கிட்ட வர வேண்டாம் அப்படின்னு பகவான் ஒரு விளையாட்டு பண்ணுறார். இந்த பல்லக்கு தூக்கிகளுக்கு ஒருத்தனுக்கு திடீர்னு வயத்தவலி வருது. அவன் என்ன முடிவே இல்லையேன்னு உட்காந்துடுறான். உடனே இந்த ஜடபரதரை பார்த்து நீ தூக்கு பல்லக்குங்கிறா. அவர் தூக்கின்னு வரார். கீழே பூச்சி போட்டெல்லாம் மிதிக்காமல் இருக்கணும்னு காலை இந்தாண்டு அந்தண்டை வச்சு நடக்கிறார். ராஜாவுக்கு சிரமமாக இருக்குது. அவன் யார் இதுன்னொடனே இந்த புதுசாக ஒருத்தன் தூக்க சொன்னான் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னோடனே என்னப்பா ரொம்ப வயசாகிடுது அவனுக்கு, இவர் பலிஷ்டராக ரொம்ப இளமையோடு இருக்கார், அவன் கிண்டல் பண்ணுறான் உடம்பு வலிக்கிறதோ அப்படிங்கிறான். உடனே அவர் கேட்குறார், நீ யாரை வயசாகிடுதுன்னு கேட்குற, இந்த உடம்புக்கா உள்ளே இருக்கிற ஆத்மாக்கா, ஆத்மாவுக்கு வயசே ஆகாது வலியும் கிடையாது அப்படின்னோடனே அவன் இறங்கி நமஸ்காரம் பண்ணுறான். அவனுக்கு ஜடபரதர் ஞானோபதேசம் பண்ணுறார். அப்படி அந்த ஜடபரதருடைய கதையிலிருந்து நம்ம புலன்களில் மனசை கொடுத்து அதை பாப காரியத்தை ஈடுபடுத்தினோம்னா திரும்பியும் மாட்டின்றுவோம். மான் ஜென்மம் வந்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்மம் வரும். அவருக்கு ரொம்ப புண்ணியம் இருந்தாலும் மான் ஜென்மத்தில் ஞாபகம் இருந்தது, நமக்கு அடுத்த ஜென்மத்தில் ஞாபகம் இருக்குமோ தெரியாது. அதனால் இந்த ஜென்மத்திலேயே பகவானுடைய பஜனத்தை அதிகமாக பண்ணி கடைசி நிமிஷத்தில் சிவநாமத்தோடையோ ராமநாமத்தோடையோ பகவான்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் வேண்டிக்கிறார் ஆச்சாரியர். உன்னுடைய வழிபாடு பண்ணிட்டு இருந்தேன்னா அதுலேருந்து எனக்கு விமோச்சனம் கிடைக்கும், மேலும் இந்த இந்திரியங்கள் என்னை இந்த உலகத்து ஜனங்களோடு இறுக்கி கட்டி போட்டுருது, நான் அவள்கிட்டெல்லாம் போய் தயவுக்கு நிற்கிறவனா ஆயிடுறேன். அப்படி இல்லாமல் ருச்சிரைஸ்வர்யாய, ரொம்ப இனிமையான ஐஸ்வர்யம்ங்கிற வார்த்தைக்கு செல்வம்னு அர்த்தம் இல்லை, ஐஸ்வர்யம்ங்கிற வார்த்தைக்கு வினா தைன்யேன ஜீவனம் அப்படின்னு, தைன்யம் இல்லாமல் இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டு இல்லாமல் சுதந்திரமாக இருக்கிறது தான் ஐஸ்வர்யம் பேர். அப்படி அந்த ஐஸ்வர்யத்தை நான் அடைய வேண்டி என்னுடைய அவயவங்களை நல்ல வழியில் போக விரும்பும் அவற்றை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வழிபாட்டில் ஈடுபடுத்தி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேண்டிக்கிறார். இந்த முந்தின ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்தில் நீ தான் என்னுடைய மனசாகிய ஹிருதயமாகிய நகரத்தில் நீ ராஜாவாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறை இல்லை, எல்லா காலமும் நல்ல காலமாக இருக்குது, மாதம் உம்மாறி பொழியிறது, பகைவர்கள்லாம் காமாதி பகைவர்கள்லாம் ஒழிந்து விட்டார்கள், ஞானமாகிய பயிர் விளைகிறதுன்னு சொன்னார். போன ஸ்லோகத்தில் அந்த ஞான பயிர் எப்படி விளையிறதுன்னு சொன்னார். என்னுடைய புத்தி ஆகிய ஏத்தத்தையும் வாக்காகிய சாலையும் கொண்டு நான் உன்னுடைய கதைகள், சதாசிவ அமிர்தமயமான பரமேஸ்வருடைய கதைகள் என்ற ஜலத்தை கொண்டு வந்து மனமாகிய வயலில் பாய்ச்சி பக்தி பயிரை வளர்த்ததுனால ஞானமாகிய தானியம் விளையிறது. அதை சாப்பிட்டுருக்கும் எனக்கு துர்பிக்ஷம் ஏது, பஞ்சத்தை பற்றின கவலை ஏது அப்படின்னு சொன்னார். அப்படி நல்ல ராஜாவும் இருந்து பசிக்கவலையும் இல்லாமல் சுபிக்ஷமும் இருக்கும்போது அந்த நல்ல பயிரை சாப்பிட்டதுனால நல்ல சோர்ஸ்லேருந்து வந்த சாப்பாடை சாப்பிட்டா மனசு நல்ல வழியில் போகும். அப்படி இந்த இந்திரியங்களெல்லாம் அந்த பக்தி பயிர்லேருந்து ஏற்பட்ட ஞானமாகிய கதிரை கொஞ்சம் சாப்பிட்டதுனால நாங்களும் நல்ல வழியில் இருக்கோம் அப்படின்னு வேண்டிக்கிறது. அதுக்கு நீயும் தயவு பண்ணு. புத்தியை வாங்கினின் பதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முக்தியை வாங்க அறிகின்றேன் அப்படின்னு மகான்களே பிரார்த்தனை பண்ணுறா. ஏன்னா அந்த புத்தியை கொண்டு பகவானுடைய வாயின்னு ஒரு அவயம் இருக்குது, அது கொண்டு பகவானுடைய கதைகளை பேசிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறது, அதுதான் ராஜமார்க்கம், டைரக்டாக பகவான் அடையிறதுக்கான வழி. ஆனால் தியாகராஜ சுவாமி மாதிரி யாரோ ஒரு கோடியில் ஒருத்தர் தான், மகான்களுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் தான் அப்படி தினமும் லட்ச நாமம் பண்ணி 30 வருஷம் விடாமல் 96 கோடி நாம் ராமநாம ஜபம் பண்ணி ராமருடைய தர்ஷனம் பண்ணுறா. சுவாமிகள் மாதிரி ஒருத்தர் தான் ராமாயண பாகவதம் படித்து அது மூலமாகவே லயத்தில் கூடியிருப்பார், சமாதியில் கூடியிருப்பார், பகவான் அடைஞ்சார். மற்ற வாழ்க்கெலாம் இந்த மற்ற கை அவயவங்களையும் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. உட்கார்ந்துட்டு நாமத்தையே சொல்லி அதில் லயிக்க முடியறதில்லை, பகவானோட கதைகளையே பேசி அதில் லயிக்க முடியறதில்லை. அதனால் ஒரு மாற்றத்துக்காக கைகளை கொண்டு பூஜை, கால்களை கொண்டு சுவாமி பிரதட்சணம், கண்களை கொண்டு அவனோட பல விதமான அலங்காரம் பண்ணி அவனுடைய தர்சனம், இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பழக்க தோஷத்தினால, பழக்க தோஷம்னு சொல்லக்கூடாது, அந்த பழக்கத்தினால எப்பயாவது புத்தி வேறு வழியில் போகும்போது கூட அடடா இந்த பூஜைக்கு நேரமாச்சே அப்படின்னு ஒரு பழக்க தோஷத்தில் வந்து அந்த புஷ்பத்தை எடுத்து போடும்போது புத்தியும் தானாக கூட வந்து பகவானோட காரியத்தில் ஈடுபடும். அதனால் அசேஷ பாவாக என்னுடைய எல்லா பாவங்களும் உன்னிடத்தையே லயித்திருக்கணும் ஹே பரமேஸ்வரா. அப்படி இருந்தேன்னா நான் மிருத்யுவே ஜெயிச்சிருவேன், ஏன்னா நீ அந்த அனுகிரகத்தை பண்ணுவேன், எனக்கு அமிர்தமான மோட்சம் கிடைக்குமே அப்படின்னு ரொம்ப ஆசையாக வேண்டிக்கிறார். நம்மளும் வேண்டிப்போம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.